கொலோசேயரின் ஜீவ ஆய்வு.
இது சகோதரர் விட்னஸ்லியின் ஊழியமான
கொலோசேயர் ஜீவ பாடத்தின் 13வது செய்தி.
தனி சுற்றுக்கான பதிவு. சென்னையில் உள்ள சபை www.churchinchennai.org.
தேவனின் வார்த்தையை முழுமையாக்குவதன் மூலம். கொலசேயர் 1:26 பவுல்,
தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்க உங்களுக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய உக்கிரானத்துவத்தின்படியே நான் அதற்கு ஊழியக்காரனானேன்
என்று கூறுகிறான். இந்த செய்தியில் நாம் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்கும் காரியத்தை பரிசீலிப்போம். தேவனுடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டையும் ஆதிசீஷர்களால் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையையும் உள்ளடக்குதல். பவுலின் காலத்தில் தேவனுடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டையும் ஆதிசீஷர்களால் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையையும் உள்ளடக்கியது. நடபடிகள் 4:29-20 சீஷர்கள் தாங்கள் தேவனுடைய வார்த்தையை தைரியத்தோடு பிரசங்கிக்க கூடுமாறு ஜெபித்தார்கள். நடபடிகள் 4:31
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தையை தைரியத்தோடு பேச ஆரம்பித்தார்கள்.
நடபடிகள் 6:4 அப்போஸ்தலர்கள் தங்களை ஜபத்திற்கும் வார்த்தையின் ஊழியத்திற்கும் கையளித்தனர் என்பதை நாம் காண்கிறோம். நடபடிகள் 6:7
தேவனுடைய வளர்ந்தது
என்று நமக்கு சொல்கிறது. ஸ்தேவானின் மரணத்தை தொடர்ந்து சபைக்கு எதிரான துன்புறுத்தலால் சிதறடிக்கப்பட்டவர்கள்
வார்த்தையை சுவிசேஷமாக அறிவித்துக் கொண்டு தேசமெங்கும் சென்றார்கள்.
மேலும் நடபடிகள் 12:24
தேவனுடைய வார்த்தை வளர்ந்து பெருகியது
என்று கூறுகிறது. ஆதிசீஷர்களால் பிரசங்கிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை வளர்ந்து பெருகினாலும் அது தேவனுடைய பொருளாட்சியின்படி இன்னும் முழுமையாக்கப்படவில்லை. இந்த முழுமையாக்குதலுக்காக பவுலுக்கு தேவனுடைய வெளிப்பாடு கொடுக்கப்படுதல் தேவைப்பட்டது. யூதர்களிடம் பழைய ஏற்பாடு மட்டுமே இருப்பதால் அவர்களிடம் தேவனுடைய முழுமையான தெய்வ வாக்கு இல்லை. மேலும் கிறிஸ்தவர்களிடம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகிய இரண்டுமே இருந்தாலும் உண்மையில் அவர்களில் பலரிடம் தேவனுடைய முழுமையான வெளிப்பாடு இல்லை. அவர்களது அனுபவத்திலும் அவர்களது புரிதலிலும் அவர்களிடம் சுவிசேஷங்களும் நடபடிகளும் ரோமர் புத்தகத்தின் ஒரு பகுதியும் மட்டுமே இருக்கக்கூடும். பலர் வேதாகமத்தை ஆய்வு செய்திருக்கிறார்கள், ஆனால் தெய்வீக வெளிப்பாடு பற்றிய ஒரு போதுமான புரிதல் இன்னும் இல்லை. தேவனுடைய உக்கிரானத்துவத்தின்படி பவுல் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்குவதற்காக சபைக்கு ஓர் ஊழியக்காரனானான். நம்மிடம் பவுலின் நிருபங்கள் இல்லை என்றால் என்னே ஒரு குறைபாடு இருக்கும் என்பதை பரிசீலியுங்கள். அவையின்றி தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்குதல் இருக்காது. பவுலின் உக்கிரானத்துவம் கிறிஸ்துவை அவரது எல்லா ஐஸ்வர்யங்களோடும் கூட சபைகளுக்குள் பகிர்ந்தளிப்பதற்கு தேவனின் வார்த்தையை முழுமையாக்குவதாக இருந்தது. பவுலுக்கு அளிக்கப்பட்ட வெளிப்பாடு தேவனுடைய வார்த்தையின் முழுமையாக்குதலாக இருந்தது. ஆகவே பவுலுக்கு அளிக்கப்பட்ட வெளிப்பாட்டை நாம் அனைவரும் அறிவது மிகவும் முக்கியம். பவுலுக்கு தேவனுடைய வெளிப்பாடு. கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியமாக இருத்தல். பவுல் தேவனுடைய பரம ரகசியமாகிய கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டை பெற்றான். இங்கு 2:2 அவன்,
கிறிஸ்துவாகிய தேவனுடைய பரம ரகசியத்தை அறிகிற பூரண அறிவை
குறித்து பேசுகிறான். தேவனுடைய பரம ரகசியம் என்ற இந்த பதம் பழைய ஏற்பாட்டில் காணப்படவில்லை. அது கர்த்தராகிய இயேசுவால் பயன்படுத்தப்பட்டதாக எந்த நேரத்திலும் சுவிசேஷங்கள் பதிவு செய்யவும் இல்லை. அது பவுலால் அவனுடைய நிருபங்களில் முதலாவது பயன்படுத்தப்பட்டது. தேவனுடைய பரம ரகசியம் தேவனுடைய ஊனுருவாகிய கிறிஸ்துவே. கொலசேயர் 2:9,
ஏனெனில் தேவத்துவத்தின் நிறைவெல்லாம் சரீர பிரகாரமாக அவரில் குடியிருக்கிறது
என்று கூறுகிறது. தேவனுடைய பரம ரகசியமாக கிறிஸ்து தேவனுடைய ஊனுரு, ஜீவன் தரும் ஆவி ஆகிய இரண்டுமாக இருந்தாக வேண்டும். எல்லா அடிப்படை கிறிஸ்தவ போதகர்களும் கிறிஸ்துவே தேவனுடைய ஊனுரு என்பதை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் வெகு சிலரே அவர் ஜீவன் தரும் ஆவியானவரும் கூட என்பதை பார்க்கிறார்கள். தேவனின் ஊனுருவாக கிறிஸ்துவை நிஜத்தில் நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் அவரை ஜீவன் தரும் ஆவியானவராக அனுபவமாக்க வேண்டும். இதன் மிகவும் முக்கியமான உட்கருத்தை எதிரி அறிந்திருப்பதால் அவன் இந்த குறிப்பை கடுமையாக தாக்குகிறான். கிறிஸ்துவே ஜீவன் தரும் ஆவியானவர் என்பதை நாம் உணர்ந்தறியவில்லை என்றால் கிறிஸ்து தேவனுடைய ஊனுரு என்ற உண்மை வெறும் உபதேசமாக அல்லது கொள்கையாக மட்டுமே இருக்கிறது. அது வெறும் ஒரு புறம் சார்ந்த போதனை மட்டுமே. அதற்கு நம் கிறிஸ்தவ அனுபவத்துடன் எந்த தொடர்பும் இல்லை. இதுவே சூழ்நிலை என்றால் இந்த கொள்கை நிஜமாவதற்கு எந்த வழியும் இல்லை. தேவனின் ஊனுருவாக கிறிஸ்துவின் நிஜம் ஜீவன் தரும் ஆவியானவராக கிறிஸ்துவில் உள்ளது. யோவான் 14:16-18 கர்த்தராகிய இயேசு,
நான் பிதாவை கேட்டுக்கொள்வேன், அவர் உங்களுக்கு என்றென்றும் உங்களோடு இருக்கும்படி இன்னொரு தேற்றரவாளனை நிஜத்தின் ஆவியையே கூட கொடுப்பார். அவரை உலகத்தால் பெற்றுக்கொள்ள முடியாது, ஏனெனில் அது அவரை காணவோ அறியவோ இல்லை. நீங்களோ அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு வசிக்கிறார், உங்களில் இருப்பார். நான் உங்களை அனாதையாக விட்டுவிட்டு போய்விட மாட்டேன், நான் உங்களிடம் வருகிறேன்
என்று கூறினார். வசனம் 17 உள்ள நிஜத்தின் ஆவியானவராகிய இந்த நபர் வசனம் 18 உள்ள நபராகி விடுகிறார். இந்த நபர் கர்த்தரே. அவர் என்ற வார்த்தை நான் என்று ஆகிவிடுகிறது. இது கர்த்தர் தம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நிஜத்தின் ஆவியானார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. உயிர்த்தெழுதல் பற்றிய காரியத்தை கையாளும் 1 கொரிந்தியர் 15:45, கடைசி ஆதாம் ஜீவன் தரும் ஆவியானார் என்று கூறுவதன் மூலம் இதை உறுதிப்படுத்துகிறது. கிறிஸ்துவே ஆவியானார் என்ற உண்மையை அறிவிப்பதில் பவுல் தைரியமாக இருந்தான். அவன் இதில் தெளிவற்றவனாக இருக்கவே இல்லை. கடைசி ஆதாம், அதாவது மாம்சத்திலுள்ள ஒரு மனிதன், ஜீவன் தரும் ஆவியாக முடியும் என்பது இயற்கையான மனதை பொறுத்தவரை ஏற்புடையதல்ல. ஆயினும் கூட பவுல் இந்த உண்மையை சமரசமின்றி அறிவித்தான். மேலும் 2 கொரிந்தியர் 3:17 அவன்,
அதோடு கர்த்தர் ஆவியானவராயிருக்கிறார்
என்று கூறினான். முழு அதிகாரத்தின் இட அமைப்பின்படி வசனம் 17 உள்ள ஆவியானவரே வசனம் 6 உள்ள ஜீவனை தரும் ஆவியானவர். மேலும் 2 தீமோத்தேயு 4:22 பவுல்,
கர்த்தர் உன் ஆவியோடு இருப்பாராக
என்று தெளிவாக கூறினான். பவுலின் வார்த்தை எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. நான் 1964 கிறிஸ்துவே ஆவியானவர் என்று போதிக்க வேண்டாம் என்று ஒரு நெருங்கிய நண்பரால் எச்சரிக்கப்பட்டேன். கிறிஸ்துவே ஆவியானவர் என்று வேதாகமம் போதிக்கிறது என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். எனினும் மதரீதியான பாரம்பரியம் மற்றவர்களை இந்த உண்மையை ஏற்பதற்கு சித்தமில்லாதவர்களாக ஆக்குவதால் அதை அறிவிக்க அவருக்கு துணிவு இல்லை. நான் என் நண்பரிடம், கிறிஸ்துவே ஜீவன் தரும் ஆவியானவர் என்பதை நான் போதிக்காவிட்டால் எனக்கு ஊழியம் இல்லை, நான் முக்கியமாக இந்த கோட்டில் ஊழியம் செய்வதற்கான பாரத்தோடுதான் இந்த நாட்டிற்கு வந்தேன் என்று சொன்னேன். அந்த ஆண்டின் பிற்பகுதியில் நான் ஆவியானவராக கிறிஸ்து பற்றிய ஒரு தொடர் செய்திகளை கொடுத்தேன். இந்த செய்திகள் தேவனுடைய பொருளாட்சி என்ற புத்தகத்தில் அச்சிடப்பட்டுள்ளன. இன்று நம் கர்த்தர் நம் ஆவியில் ஜீவன் தரும் ஆவியாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தறிவதன் மூலம் ஜீவனில் நாம் பெற்றிருக்கும் உதவியை பற்றி நம்மில் பலர் சாட்சி பகர முடியும். கிறிஸ்து நம் ஆவியில் ஆவியானவராக இல்லாவிட்டால் எவ்வாறு நாம் அவரை நம் ஜீவனாக அனுபவிக்க முடியும்? கிறிஸ்துவை ஜீவனாக அனுபவிக்கும் எந்த அனுபவமும் நம்மிடம் இருக்காது. அதற்கு பதிலாக நம்மிடம் இன்னொரு வடிவில் வெறுமனே ஒரு மதரீதியான வழக்கம் மட்டுமே இருக்கும். ஆனால் நம்மிடம் கிறிஸ்து ஜீவன் தரும் ஆவியாக இருப்பதால் நம்மிடம் ஒரு மதம் இல்லை. நம்மிடம் நம் அனுபவத்தில் ஜீவிக்கும் கிறிஸ்துவே இருக்கிறார். ஒருபுறம் அவரே தேவனுடைய பரிபூரணத்தின் ஊனுரு, மறுபுறம் அவரே நம் ஆவியில் உள்வாழும் ஜீவன் தரும் ஆவியானவர். கிறிஸ்துவை பற்றிய இந்த வெளிப்பாடு தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்குவதற்காக பவுலுக்கு வழங்கப்பட்ட வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாகும். தேவனுடைய பகிர்ந்தளித்தல். தேவனுடைய பகிர்ந்தளித்தல் பற்றிய வெளிப்பாடும் பவுலுக்கு வழங்கப்பட்டது. பகிர்ந்தளித்தல் என்பதற்கான டிஸ்பென்சேஷன் என்ற ஆங்கில சொல் தவறான பயன்பாட்டின் காரணமாக சேதமடைந்துவிட்டது. பல கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அந்த வார்த்தை வெறுமனே தேவன் மக்களோடு இடைப்படும் வழிகளை, காலகட்டங்கள் என்று அழைக்கப்படும் வழிகளை குறிக்கிறது. எனினும் டிஸ்பென்சேஷன் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தும் போது பகிர்ந்தளித்தல் என்ற அர்த்தத்தில் அதை பயன்படுத்துகிறோம். தேவன் தம் பொருளாட்சியில் தம்மையே நமக்குள் பகிர்ந்தளிக்கின்றார். பவுல்தான் தேவனுடைய பகிர்ந்தளித்தலை பற்றி பேசிய முதல் நபராக இருந்தான். மேலும் அவனது எழுத்துக்கள் தேவன் இப்போது தம்மையே நம் ஆழ்தத்துவத்திற்குள் பகிர்ந்தளிக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்றன. எடுத்துக்காட்டாக 2 கொரிந்தியர் 13:14,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக
என்று கூறுகிறது. இது நம் ஆழ்தத்துவத்திற்குள் பகிர்ந்தளிக்கப்படும் மூவரு தேவனின் பகிர்ந்தளித்தல். விசுவாசிகளுக்குள் பகிர்ந்தளிக்கப்படும் மூவரு தேவனின் பகிர்ந்தளித்தல் பற்றிய இத்தகைய ஒரு தெளிவான வார்த்தையை நீங்கள் வேதாகமத்தில் வேறு எங்கு காண முடியும்? இந்த வசனத்தில் நமக்கு ஊற்றாக பிதாவும், சுனையாக குமாரனும், பாய்ந்தோடுதலாக ஆவியானவரும் உள்ளனர். என்னே ஒரு பகிர்ந்தளித்தல்! எபேசியர் 3:14-19 பவுல் தேவனுடைய பகிர்ந்தளித்தலை பற்றி பேசுகிறார். கிறிஸ்து நம் இருதயங்களில் தம் வீட்டை அமைக்க கூடுமாறு பிதாவானவரின் ஆவியானவரால் நம் உள்ளான மனிதனுக்குள் நாம் பலப்படுத்தப்படுமாறு அவன் பிதாவிடம் ஜெபிக்கிறான். இதன் விளைவு என்னவெனில், நாம் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதும், நாம் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் என்னதென்று உணர்ந்து கொள்ளவும், அறிவு கெட்டாத கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் பலமுள்ளவர்களாகிறோம் என்பதும், இதனால் நாம் தேவனுடைய சகல பரிபூரணத்திற்கென்று நிரப்பப்படவும் கூடும் என்பதுமே ஆகும். இந்த வசனங்களில் பவுல் மூவரு தேவனை பற்றி பேசுகிறார். பிதா, ஆவியானவர், கிறிஸ்து. மூவரு தேவனை நம் ஆழ்தத்துவத்திற்குள் பகிர்ந்தளித்தல் மூலமாக நாம் தேவனுடைய பரிபூரணமாக அவரது வெளியாக்கமாக ஆகிவிடுகிறோம். சபை கிறிஸ்துவின் பரம ரகசியமாக இருத்தல். எபேசியர் 3:5 பவுல் கிறிஸ்துவின் பரம ரகசியத்தை பற்றி பேசுகிறார். கொலசேயர் 2:2 உள்ள தேவனுடைய பரம ரகசியம் கிறிஸ்து. அப்படி இருக்க எபேசியர் 3:5 உள்ள கிறிஸ்துவின் பரம ரகசியம் சபை. எபேசியர் 1:22-23 பவுல் சபை கிறிஸ்துவின் சரீரம், அவரது நிறைவு என்று கூறுகிறான். சபையை விவரிக்க இத்தகைய ஒரு பதத்தை பயன்படுத்திய முதல் நபர் பவுலே. பேதுரு அல்லது யோவானின் எழுத்துக்களில் எங்குமே சபையே சரீரம் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. அசல் அப்போஸ்தலர்களைக் காட்டிலும் பிற்காலத்தில்தான் பவுல் காட்சிக்குள் வந்தபோதிலும், அவன் தெய்வீக வெளிப்பாட்டை முன்வைத்து பேச தைரியமாக இருந்தான். அதோடு இதற்கு முன்பு பயன்படுத்தப்படாத பதங்களை பயன்படுத்த துணிந்தான். இதை இனம் கண்டுகொண்டு பேதுரு பவுலை தன் இரண்டாவது நிருபத்தில் பரிந்துரைத்து,
நம்முடைய பிரியமான சகோதரனாகிய பவுலும் கூட தன் எல்லா கடிதங்களிலும் இந்த காரியங்களை குறித்து பேசி எழுதுவது போலவே தனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தின் படியே உங்களுக்கு எழுதினான். அந்த கடிதங்களில் சில காரியங்கள் புரிந்து கொள்ள கடினமானவை
என்று கூறினான். ஒரு காலத்தில் பேதுரு பவுலால் கடிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட பேதுருவால் இந்த வார்த்தைகளை எழுத முடிந்தது. சபை தொடர்பாக தேவன் தனக்கு கொடுத்திருந்த வெளிப்பாட்டை பற்றி பேசுவதற்கு பவுல் பயப்படவில்லை என்பதால் கர்த்தர் தம் வார்த்தையை முழுமையாக்க பயன்படுத்தக்கூடிய விதமான ஒரு நபராக அவன் இருந்தான். சபையை பற்றி பவுலால் பயன்படுத்தப்பட்ட இன்னொரு புரட்சிகரமான பதம் புதிய மனிதன். சபை என்பது கிறிஸ்துவை ஆக்கக்கூறாக கொண்ட புதிய மனிதன் என்ற வெளிப்பாட்டை பவுல் பெற்றான். இத்தகைய ஒரு பதத்தை பயன்படுத்துவதற்கான தைரியம் பவுலுக்கு மட்டுமே இருந்தது. தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்குவதற்கான ஓர் அவசர தேவை இன்று உள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தெய்வீக வெளிப்பாட்டை முழுமையாக்குவதில் பவுல் பயன்படுத்தப்பட்டாலும், அதை இன்று கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு நடைமுறைக்குரிய வழியில் முழுமையாக்க வேண்டிய அவசியம் இன்னும் உள்ளது. பெரும்பாலான கிறிஸ்தவ குழுக்களில் ஜீவனாக கிறிஸ்து ஊழியம் செய்யப்படுதல் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் சபை என்னும் காரியத்தை எதிர்கொள்ள பலர் துணிவதில்லை. தேவனுடைய எதிரியாகிய சாத்தான் தன் தந்திரத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்குவதை தடுக்க நாடுகிறான். எதிரி பழைய ஏற்பாட்டிலும் சுவிசேஷங்களிலும் நடபடிகளிலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை பிரசங்கிக்க கிறிஸ்தவர்களை அனுமதிக்கலாம். ஆனால் கிறிஸ்து சகலத்தையும் உள்ளடக்கிய ஜீவன் தரும் ஆவியானவராக இருப்பதை குறித்த அல்லது சபை கிறிஸ்துவின் பரம ரகசியமாக இருப்பதை குறித்த போதனையை அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. இந்த கோட்டில் ஊழியம் செய்கிற யாவரும் எதிரியால் தாக்கப்படுவார்கள். சபைக்கான என் நிலைப்பாட்டின் காரணமாக நான் பல தீய வதந்திகளுக்கு குறியிலக்காக இருந்து வந்திருக்கிறேன். சபை வாழ்க்கையை பற்றி சகோதரர் நீயின் போதனையை திருத்தி பேசியதாக நான் குற்றம் சாற்றப்பட்டிருக்கிறேன். சிலர் 2 உலகப் போருக்கு பிறகு சகோதரர் நீ சபையின் தளம் தொடர்பான தன் கருத்தை மாற்றிக்கொண்டதாகவும், சபை தளம் பற்றிய என் மனப்பாங்கை நான் இந்த வதந்திக்கேற்ப மாற்றிக்கொள்ளவில்லை என்பதால் இந்த காரியத்தில் சகோதரர் நீயிலிருந்து நான் வேறுபடுகிறவனாக ஆகிவிட்டதாகவும் கூறுகின்றனர். இந்த தவறான அறிக்கையை அம்பலப்படுத்துவதற்காக சபை வாழ்க்கை பற்றிய கூடுதலான பேச்சுக்கள் என்ற புத்தகத்தை நாம் வெளியிட்டோம். இதில் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு சகோதரர் நீயால் வழங்கப்பட்ட சபை பற்றிய ஏராளமான செய்திகள் அடங்கியிருக்கின்றன. இந்த செய்திகள் ஒவ்வொன்றும் தேதி மற்றும் இடத்துடன் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த புத்தகம் வெளியிடப்பட்ட பிறகு எதிர்ப்பவர்கள் தங்கள் யுத்தியை மாற்றிக்கொண்டு இந்த புத்தகம் ஒரு துல்லியமான மொழிபெயர்ப்பு அல்ல, மாறாக என் சொந்த வியாக்கியானம் என்று கூறத் தொடங்கினர். எனினும் ஆங்கிலம், சீன மொழி ஆகிய இரண்டோடும் பரிச்சயமானவர்கள் இந்த மொழிபெயர்ப்பு அசலுக்கு மிகவும் துல்லியமானது, உண்மையானது என்பதற்கு சாட்சி பகர முடியும். பவுலுக்கு தேவனால் வழங்கப்பட்ட வெளிப்பாட்டிற்காக, குறிப்பாக தேவனின் பரமரகசியமான கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் பரமரகசியமான சபையையும் பற்றிய வெளிப்பாட்டிற்காக இன்று நிற்கிறவர்களை சாத்தான் தாக்குகிறான் என்பதை இந்த வதந்திகள் காட்டுகின்றன. பலர் நம்மை எதிர்க்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் மத ரீதியான பாரம்பரியத்தால் போதையூட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாரம்பரியத்தின் தாக்கத்தின் கீழ் அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலால் முழுமையாக்கப்பட்ட வார்த்தைக்கு ஒத்திருக்கும் போதனையை துருவுபதேசம் என்று கண்டனம் செய்கிறார்கள். கிறிஸ்தவத்தில் நாம் தேவனுடைய முழுமையாக்கப்பட்ட வார்த்தையாகிய முழுமையான வெளிப்பாட்டை பெறவில்லை என்பதற்கு நம்மில் பலர் சாட்சி பகர முடியும். பவுல் மூலமாக முழுமையாக்கப்பட்ட வார்த்தையை திரையிட்டு மறைப்பது எதிரியின் தந்திரமாகும். இந்த காரணத்திற்காகவே தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்குவதற்காக நாம் பாரப்படுகிறோம். கொலசேயர் 1:29 பவுல் தான்,
அதற்காகவே நான் என்னில் வல்லமையாய் கிரியை செய்யும் அவருடைய கிரியை செய்தலின் படியே போராடி
உழைத்ததாக கூறினான். தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்குவதற்காக பவுல் பிரயாசப்பட்டு உழைத்து போராடினான். இந்த கிரேக்க சொல் அவன் இந்த முழுமையாக்குதலுக்காக மல்யுத்தம் செய்து கொண்டு போரில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. பவுலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டின் முழுமையாக்குதலுக்காக நாமும் மல்யுத்தம் செய்கிறோம் என்பதற்கு நாம் வெளிப்படையாக சாட்சி பகர முடியும். வெளித்தோற்றத்திற்கு கர்த்தருடைய ஊழியத்தில் நாம் வேலை செய்கிறோம். உண்மையில் நாம் மதத்தையும் அதன் பாரம்பரியத்தையும் எதிர்த்து போராடுகிறோம். எனினும் நம் மல்யுத்தம் மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் எதிரானதல்ல, மாறாக வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத வல்லமைகளுக்கு எதிரானது, சபையை அழிக்க வகை தேடும் பாதாளத்தின் வாசல்களுக்கு எதிரானது என்பதை குறித்து நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் போராடி யுத்தம் பண்ணுகையில் நம் பாரம், நம் உக்கிரானத்துவம் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்குவதே ஆகும். பவுலுக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக வெளிப்பாட்டின் முழுமையாக்குதலையே என்று நாம் பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வெளிப்பாடு தேவனுடைய ஊனுருவாகிய கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் வெளியாக்கமாகிய சபையையும் பற்றியது என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த நாட்டின் ஒரு மாபெரும் அளவில் கிறிஸ்தவ நடவடிக்கைகள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்குதல் என்பதோ சொற்பமே. இரட்சகராகிய கிறிஸ்துவே நமக்குள் தெய்வீக ஜீவனை உட்பகிரும் ஜீவன் தரும் ஆவி என்று அறிவிப்பதற்கான பாரத்தை யார் சுமக்கிறார்கள்? கர்த்தருடைய மக்கள் ஒவ்வொரு உள்ளூரிலும் நேர்த்தியான தளத்தில் கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதற்கான ஜீவிக்கும் சரீரமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய மக்களுக்கு சொல்வதற்கான பாரத்தை யார் விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? கர்த்தருடைய மீட்டு திருப்புதலில் நாம் இதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும். கர்த்தருடைய மீட்டு திருப்புதலின் இலக்கு தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்குவதே ஆகும். இந்த ஊழியத்தை நிறைவேற்ற பல சகோதரர்கள் எழுந்து வருவார்கள் என்று நான் எதிர்நோக்குகிறேன். இன்று நிறைய சுவிசேஷ பிரசங்கமும் வேதாகம போதனையும் கிறிஸ்தவ வேலையும் உள்ளது. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் முழுமையாக்குதல் எங்கே? பெயரளவிலான சபைகள் ஆயிரக்கணக்கானவை உள்ளன, ஆனால் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்குதல் எதுவும் இல்லை. தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்காமல் தேவனுடைய குறிக்கோள் நிறைவேற்றப்பட முடியாது. மேலும் கிறிஸ்து தம் மனவாட்டியை பெறவோ அல்லது தம் ராஜ்யத்துடன் வரவோ முடியாது. நாம் கிறிஸ்துவை சகலத்தையும் உள்ளடக்கிய ஜீவன் தரும் ஆவியாக அனுபவித்து நேர்த்தியான தளத்தில் சபையுடன் நிற்க வேண்டும். நாம் எவ்வளவு அதிகமாக எதிர்க்கப்பட்டாலும் தாக்கப்பட்டாலும் சரி, நாம் சபையுடன் நின்று கிறிஸ்துவை நம் தினசரி வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்குதல். தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்குதலில் மாபெரும் பரம ரகசியமாகிய கிறிஸ்துவும் சபையும் தலையாகிய கிறிஸ்துவை பற்றிய முழு வெளிப்பாடு, சரீரமாகிய சபையை பற்றிய முழு வெளிப்பாடு ஆகியவை அடங்கும். இந்த விஷயங்கள் நம்மில் பதிய வைக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அவை நம் ஆழ்தத்துவத்திற்குள் உட்செலுத்தப்பட வேண்டும். கர்த்தர் தாமே தம் மீட்டு திருப்புதலை பற்றியும் தேவனுடைய வார்த்தையின் முழுமையாக்குதலுக்காக செய்யப்பட வேண்டிய மல்யுத்தத்தை பற்றியும் நம் அனைவருக்கும் தெளிவுபடுத்துவாராக. நாம் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக்குகிறவர்களாக இருக்க விரும்பினால் நாம் கிறிஸ்துவை ஜீவன் தரும் ஆவியானவராக ஊழியம் செய்து நேர்த்தியான உள்ளூர் தளத்தில் கிறிஸ்துவின் ஜீவிக்கும் வெளியாக்கமாக சபையுடன் நிற்க வேண்டும். இதுவே நம் பாரம், நம் ஊழியம், நம் யுத்தம்.